நான்கு கலை இலக்கிய வட்டத்தின் சங்கராதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேர்களே, இன்று 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2018 வெள்ளிக்கிழமை. ஹே விளம்பி, பங்குனி திங்கள் 2ஆம் நாள், ஜமாதி சாணி 27.
அன்பான சங்கநாதனியர்களே, சங்கநாதத்தை ஆரம்பிக்க வளமை போல் வள்ளுவனின் வலுவான கருத்து கொண்ட குரல்களில் ஒன்றை தருகின்றான், கேட்டு பாருங்கள்.
தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டுமெனில் கோபம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அங்கனம் காக்காவிட்டால் கோபம் தன்னையே அழித்துவிடும்.
அடுத்து வருவது மங்களேஸ்வரி தம்பித்துறை அவர்களின், அவர் படித்து சுவைத்த நச்சிந்தனை ஒன்றை நமக்காக தருகிறார்.
சங்கநாத நேயர்களுக்கு எனது இனிய கால வணக்கம். நான் படித்து சுவைத்த நச்சிந்தனை ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அமைதி, பொறுமை, ஆனந்தம், மென்மை ஒரு தெய்வ குணம். பண்பட்ட பெரியவர்களிடம் பழகி பார்த்தவர்கள் இதை அறிவார்கள், அறிந்து பேச மாட்டார்கள். சிலர் அளவுக்கு அதிகமான சப்தத்துடன் தேவையில்லாமல் எப்போதும் அலறுவார்கள். அவர்கள் மனம் அமைதியற்றது என்று பொருள். விரைவில் பதற்றமடைவது, தவறாக ஒன்றை புரிந்து கொள்வது, இவையெல்லாம் இவர்களுக்கு சகசமான விஷயம். சின்ன போத்தில் மூடிய திறக்கிற போது கூட பல்லை எல்லாம் நர நர என்று கடிப்பவர்கள் உண்டு தெரியுமா? தோசையை திருப்பி போடும் போது ஏதோ மலையே பேர்க்கிற மாதிரி பலப்பிரயோகம் செய்யும் பெண்கள் உண்டு, அறிவீர்களா? தம்பி, இங்கே வாருங்கள் என்று சொல்லாமல் தடிமாடி சனிங்கனே, இப்படி ஏதேனும் அடமொழி சேர்த்து சேர்த்து பேசும் நபர்கள் உண்டு, பார்த்ததுண்டா? அவர்கள் வன்முறையாளர்கள், அசுர பிஞ்சுகள். மென்மையே தெய்வீகம், மெல்லிய நாணமும் தெய்வ குணமே. பழிக்கு நாணுதல், புகழ்ச்சியில் நாணுதல், பிறர் தம்மை வணங்கும் போது நாணுதல், இவை யாவும் நாணத்தின் அடக்கம். கைவீசி நடந்தால் அது கருவியாக தன்னை ஆக்கிவிடும் என்று கைகட்டி நடந்தவர் ராமலிங்கம் அடிகளார். கையுற வீசி நடப்பதை நான் இங்கே கைகளை பொத்தியே நடந்ததாக அவர் பாடுகின்றார். மாலைகளை தவிர்ப்பது, பாராட்டுரைகளை தவிர்ப்பது மகான்களின் லட்சணம். இன்றைக்கு பல சாமியார்கள் தங்கள் பெரிய பெரிய படங்களை பார்த்து தாங்களே மகிழ்கிறார்கள். கூச்சமில்லாமல் தங்கள் படங்களை தாங்களே தமது சீடர்களிடம் வழங்கி கும்பிடச் சொல்லி கட்டளையிடுகிறார்கள். இது தெய்வீக இயல்பு அல்ல, அசுர அசிங்கம். சில சாமியார்கள் தங்களை பற்றி தமாரம் அடிப்பதற்கென்றே சில எடுபிடிகளை உடனழைத்துக் கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் அசுரர்களே, தேவர்கள் அல்லர். தேச அடுத்த தெய்வீக இயல்பு ஒளி உடைமை பிறர் கண்டதுமே வணங்கத் தூண்டும் தோற்ற நலம். வடலூர் வள்ளலாருடைய தலைமுக்காடு விலகினால் பழிச்சென்று ஒளி தோன்றும் என்று பல சொன்னது உண்டு. பகவான் ரமணர் படத்தை பார்த்தாலே நம்மை அறியாமல் ஒரு நிறைவு மலரும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும். பலருக்கு மத்தியில் அவர்கள் இருந்தாலும், ஆடை ஆபரண டம்பமே இல்லாது இருந்தாலும், அவர்கள் பழிச்சென்று பிறமனதை ஈர்ப்பார்கள். அது தேசஸ், கவர்ச்சி வேறு, தேசஸ் வேறு. அடுத்து, பொறுமை இல்லாதவர்கள் ஒருபோதும் தெய்வ நிலை எய்த முடியாது. அவசரம், பதபதப்பு, படபடப்பு உள்ளவர்கள் மூளையில் இருந்து வெளிப்படும் எண்ண அலைகள் தாறுமாறாக இருக்கும். அவர்கள் பிறரதை அமைதியையும் குலைத்து விடுவார்கள். சாதாரணமான காரிய சாதனைக்கே பொறுமை வேண்டும். ஆத்ம சாதனை செய்து தெய்வனில பெற எவ்வளவு பொறுமை வேண்டும். தர்மபுரம் மடாலயத்தை உருவாக்கிய தெய்வ புருஷர் குருஞான சம்பந்தர், அவர் தமது குரு கமல ஞான பிரகாசருக்கு தொண்டு செய்த சமயம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இரவு தம் குருநாதர் நடந்து வர கையில் விளக்கேந்தி வந்தார். அவர் வீட்டருகே வந்ததும், இங்கேயேனில் இதோ வருகிறேன் என்று சொல்லி விட்டு குரு தம் வீட்டுக்குள் நுழைந்தார். வெளியில் இவரை நிக்க சொன்ன விஷயத்தை குரு மறந்தே போய் விட்டார். நேரம் கடந்தது, ஆனால் தம் குரு வார்த்தையை அவர் மீறவே இல்லை. மழை கொட்டியது, நகரவே இல்லை. விளக்கை பிடித்தபடியே நின்றார். இரவு வெகு நேரம் கழித்து வெளியில் வந்து பார்த்த குரு திகைத்து விட்டார். பொறுமையே வடிவாக நின்ற சீடனை கண்டு கலங்கி விட்டார். ஆனால் ஓர் அதிசயம், பெய்த மழை சீடரை சுற்றி பெய்தது, அவர் மீது விழவில்லை, விளக்கும் அணையவில்லை. அதை கண்டு உமக்கு ஞானம் கைகூடி விட்டது என்று வாழ்த்தி குருவாக விளங்க அனுமதி கொடுத்தார் கமல ஞான பிரகாசர். பொறுமை தெய்வீகத்தின் ஆபரணம். சைவத்தில் நாமுக்கரசர், வைணவத்தில் பக்த பிரகலாதன், தைரியத்தின் அடையாளம் நாராயணன் பெயர் சொன்னவரை அப்போதே கொஞ்சம் ரணியனிடமே அஞ்சாமல் ஓம் நமோ நாராயணா என்று முழங்கினான். உன்னை கொல்லுவேன் என்றான் அப்பன். நான் வாழ வேண்டும் என்று கரி தீர்மானித்திருந்தால் உன்னால் என்னை கொல்லவும் முடியாது. நான் வாழக்கூடாது என்பது நாராயணன் முடிவானால் உன்னால் என் ஆய்வுளை நீட்டிக்கவும் முடியாது என்று தைரியமாக பேசியவன் பக்த பிரகலாதன். இறுதியில் தூணை பிளந்து பயங்கர கோப ரூபத்துடன் நரசிங்கமாக வெளிப்படுகிறார் நாராயணர். அவரை கண்டு இந்திராதி தேவர்கள் கூட பயந்தனர். ஏன் லட்சுமி தேவி கூட தம் கணவர் அருகே போக பயந்தாள் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். தேவியே அஞ்சிய போதும் பயமின்றி துணிவாக தாய் சிங்கத்தை நோக்கி ஓடும் குட்டி சிங்கமாக போய் நரசிங்கத்தின் மடியில் அமர்ந்த பக்த பிரகலாதன் தீரன், தெய்வீக மிக்கவன் தீரன் என்று அனுமனுக்கும் ஒரு பெயர் உண்டு. தைரியம் உடையவன் என்று பொருள். அனுமன் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் வணங்கப்படுபவன். அனுமன் தன்னை வணங்குபவர்களுக்கு தீரம் தருவதாக அனுமனது தியான ஸ்லோகம் சொல்கிறது. முடியாட்சி காலத்தில் ராஜாவை பார்த்து தேரமன்னா என்று அழைக்க எவ்வளவு தைரியம் வேண்டும்? அந்த தீரமே கண்ணகியின் தெய்வீகம். தைரியமே அவளை தெய்வமாக ஆக்கியது. உடல் தூய்மை தெய்வீகத்தின் அடுத்த அடையாளம். குளிப்பது கூடவா தெய்வீகம் என்று அலட்சியமாக கேட்க வேண்டாம். பல் துலக்குவது முதல் படுக்க போவது வரை தூய்மையை நேசிப்பது தெய்வீகமே. வணக்கம்
நேர்களே. கடந்த வாரம் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் பொன்மாலை பொழுதில் இன்னிச மாலையில் இசைமலையில் ரசிகர்களை அமிழ்த்திய இசைத்தென்றல் திரு ரவி முத்துமாணிக்கம் பாடிய பாடலை அநேகரன் வேண்டுகோளுக்கிணக்க உங்களுக்காக இப்போ ஒன்று தருகின்றோம்.
துள்ளாதா பாதத்திலே அனுராக மேகினான் ஜெகமே ஊஞ்சலில் ஆடாதா. மறந்திட செய்யாதா
கண்ணனின் புன்னகை லீலையை நினைத்தான் கண்ணையை மறந்திட செய்யாதா.
ஏனோ ராதா இந்த பொறாமை யாதான் அழகால் மயங்காதவரோ.
தொடர்வது தயானி டானியல் அவர்களின் மன்னிக்கும் மனம், கேட்டு பாருங்கள்.
வணக்கம் நேர்களே, நான் இன்று உங்களுடன் பேச எடுத்துக் கொண்ட விடயம் மன்னிக்கும் மனம். பிறரை மன்னிக்கும் மனம் கொண்ட மகாகவி பாரதி, இது என்ன புதுமையாக இருக்கிறது? பாரதிக்கும் மன்னிப்புக்கும் என்ன தொடர்பு? பாட்டு திறந்தாலே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய விடுதலை கவிஞனாயிற்றே என்கிறீர்களா? ஆம், எதிர்த்தவன்தான். ஆனால் மன்னிப்புக்கும் கவிஞனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் அவர் மகாகவிஞனாக போற்றப்படுகிறான். இதோ இந்த மகாகவிஞனின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. திருவள்ளிக்கேணி சிங்கப்பெருமாள் கோவில் தெருவில் பாரதியார் வாழ்ந்த நாட்கள் அவரது வரலாற்றில் மறக்க முடியாத நாட்கள். அங்கிருந்த போது தினமும் மாலையில் பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்வதுண்டு. அப்போது கோயில் யானைக்கு தேங்காயும் பழங்களும் கொடுப்பதுண்டு. அப்படித்தான் ஒரு நாள் கொடுக்க சென்றார். அன்று அந்த யானைக்கு மதம் பிடித்திருந்தது. இரும்பு சங்கிலியால் கால்களை கட்டி இருந்தார்கள். யானை அருகே சென்று பழத்தை நீட்டினார். அவ்வளவுதான், எதிர்பாராமல் துதிக்கையால் தூக்கி வீசியது. ஜானியின் காலடியிலே விழுந்து கிடந்தார். எப்படி அவரை காப்பாற்றுவது என்று பதைப்பதைப்போடு அங்கிருந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவரது நண்பர் குவளி கிருஷ்ணாச்சாரியார் ஓடோடி வருகிறார். வந்தவர் அப்படியே பாரதியை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மருத்துவமனையிலே சேர்க்கிறார். சிறிது நாட்களுக்கு பிறகு குணமானார். எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்று பறைசாற்றிய பாவலன் அல்லவா இந்த பாரதி. கோயில் யானை என்ற ஒரு கட்டுரையை எழுதினார். என்ன தெரியுமா? அறியாமையால் தள்ளிய யானையை தாம் மன்னித்து விட்டேன். என்னை யார் என்று சரியாக பார்க்கவில்லை. என்னை தெரிந்து கொண்ட பின்பு அது மௌனமாகி விட்டது. இதற்கு என்ன காரணம்? என்மேல் வைத்த அன்புதானே காரணம் என்றார். ஜானை தூக்கி வீசிய போதும் அதை பழிவாங்கும் வன்மத்தோடு பார்க்காமல் மன்னித்து விட்டேன் என்றால் பாரதியின் மனம்தான் எப்படிப்பட்டது? அந்த மனம்தானே காக்கை குருவி எங்கள் ஜாதி, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாட வைத்தது. மனம் பண்பட வேண்டும். அந்த பண்பட்ட மனத்தின் வெளிப்பாடுதான் மன்னிப்பு. அன்பும் கருணையும் நன்றி உணர்வும் பூத்து குலுங்கும் மனங்களிலே தான் மன்னிக்கும் மனோபாவம் மனம் பரப்பும். கருணை என்றவுடன் என் கண்களில் தெரிகிறார் அன்னி த்ரேசா. அவர் ஒரு நாள் தன் சேவை மையங்களுக்காக நிதி திரட்டி கொண்டிருந்தார். ஒரு கடைக்காரரிடம், விடுதியில் இருக்கும் என் குழந்தைகளுக்காக ஏதாவது கொடுங்கள் என்று கையை நீட்டுகிறார். கடைக்காரர் கோபத்துடன் நீட்டிய கையில் எச்சிலை துப்பிவிட்டார். மனம் தளராத அன்னி த்ரேசா மிக மென்மையாக தன் வாய்தல்களை திறந்து, மிகவும் நன்றி, இது எனக்கு, என் குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் என்று கையை நீட்டினார். கடைக்காரர் அதிர்ந்தார். தன் வாழ்நாளில் இப்படி ஒருவரை பார்த்ததில்லை என்று நெகிழ்ந்து, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் சிந்தினார். அப்படியே தன் இரு கைகளால் பெட்டியிலிருந்த மொத்த பணத்தையும் அள்ளி கொடுத்து வணங்கி நின்றார். தவறான செயல்களை செய்வது மனித இயல்பு. மன்னிப்புத்தானே தெய்வீக பண்பு. மனிதரும் தெய்வமாகலாம் என்பது இந்த பண்பினாலேதான். மன்னிக்கும் மனம் இருந்தால்தானே இயேசுநாதரும் நபிகள் நாயகமும் மனிதர்களுக்கு புனிதர்களாக போற்றப்பட்டனர். எப்படி என்கிறீர்களா? இயேசுவின் தலையில் முள்முடியை வைத்து அவர் மேல் காரி உமிழ்ந்தனர். அவர் உடுத்தியிருந்த மேலங்கியை எடுத்து உதறி எறிந்தனர். இரண்டு கல்வர்கள் அறையப்பட்ட சிலுவைகளுக்கு நடுவில் அவரையும் சிலுவையில் அறிந்தனர். அப்போதும், பிதாவே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கும் இவர்களை மன்னியும் என்று மனமுருகி வேண்டினார். தன்னை வாழவிடாமல் விரட்டியெடுத்த மெக்கா நகருக்குள் 8 ஆண்டுகளுக்கு பிறகு படை வீரர்கள் புடைசூழ நபிகள் நாயகம் வருகிறார். அப்போது மெக்கா மக்கள் என்ன நேருமோ என்று வியந்தும் பயந்தும் இருந்தனர். அப்போது மனம் திறந்து, இறைவன் நமக்கு வெற்றியை வழங்கியிருக்கும் இந்த வேளையில் விரோதங்களிலிருந்து விடுபடுங்கள், மெக்காவாசிகள் அளித்த துன்பங்கள் துயரங்களை மன்னித்து மறந்து விடுங்கள், அனைவருக்கும் பொது மன்னிப்பை வழங்குகிறேன் என்றார் நபி பெருமான். இப்படித்தான் ராமபுராணம் புத்தரும் காந்தியும் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை தாங்கி அவமதித்தவர்களை மன்னித்ததால் தானே மனித தெய்வங்களாக இன்னும் போற்றப்படுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, பாதையில் பயணங்களில் பலரை பார்க்கிறோம். என்னை அவன் அடித்து விட்டானே, அது மட்டுமா? ஆறாத வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தி விட்டானே, அவனை நான் சும்மா விட போவதில்லை, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போது நான் அவனை ஒரு கை பார்த்து விடுவேன் என்று பழி தீர்க்கும் வன்மங்களால் மனதை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இது தேவையா உங்கள் மனதிற்குள் ஏற்படும் இந்த வெறி புயல் பூமியில் ஏற்படும் கோர புயல்களை காட்டிலும் ஆபத்தானது அல்லவா? இந்த பழிவாங்கும் எண்ணத்தை அறவே அகற்றுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு எதிராக எதிர்மறை எண்ணங்களை விட்டு விலக்குங்கள். பிறகு அதுவே உயர்ந்த குணமாகிவிடும். இதற்கு மன்னிப்பு ஒன்றுதான் சரியான பாடம். பழிக்கு பழி இனியும் வேண்டாம், மன்னிப்பதுதான் சிறந்த வழி. மன்னிப்பு உங்கள் எதிரியையும் அடிமைப்படுத்திவிடும். நீங்கள் நினைக்கலாம் மன்னிப்பது கோழைத்தனம் என்று. அப்படி இல்லை, மன்னிப்பது கோழைத்தனம் அல்ல. நீங்கள் ஒருவர் மீது பகைமை கொண்டிருந்தீர்களானால் அவரை உங்கள் முதுகின் மீது சுமந்து திரிவது போலாகும். அவர் உங்களின் சக்தி, உத்வேகம், மன நிம்மதி என அனைத்தையும் உறிஞ்சி விடுவார். அதே நேரத்தில் மன்னித்த மறுகணமே அவர் மனம் கசிந்து விடுவார். பிறகு அவரை முதுகிலிருந்து இறக்கிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவலையின்றி தொடரலாம். ரோஜா தன்னை நசுக்கிய கால்களுக்கு தரும் நறுமணம் மன்னிப்பே என்பார் அறிஞர் மார்க் டுவெயின். ஆம், மன்னிப்பு என்பது ஒரு வகையில் வீரம்தான். வீரம் என்பது வெட்டுவதிலும் வீழ்த்துவதிலும் உடைப்பதிலும் நொறுக்குவதிலும் இருப்பதாக பலரும் நினைக்கிறார்கள். வீரம் வெட்டுவதில் இல்லை, கட்டுவதில் இருக்கிறது. வீழ்த்துவதில் இல்லை, வாழ்த்துவதில் இருக்கிறது. தாக்குவதில் இல்லை, ஆக்குவதில் இருக்கிறது. உடைப்பதில் இல்லை, உண்டாக்குவதில் இருக்கிறது. மொத்தத்தில் தன்னைத்தானே வெல்பவன் சிறந்த வீரன். இதற்கு மனம் வேண்டும், பண்பட்ட மனம் வேண்டும். இதற்கு அன்பு மயமாவதுதான் சிறந்த வழி. அன்பு மென்மையானது, அதுதான் மனிதத்தன்மையை உயிர்ப்பிக்கின்றது. கோபம் தோல்வியடைகின்ற போது அன்பு வெற்றியடைகின்றது. இந்த வெற்றியில் கண்களின் வழியாக கருணை கசியும். கசிந்த வேளையில் மன்னிப்பு மனதை திறந்து பூக்க ஆரம்பிக்கும். இதோ ஒரு சிறிய பயிற்சி செய்து பாருங்கள். வெள்ளைத்தாளை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் பெயர்களை எல்லாம் எழுதுங்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று விரும்புகிறீர்களோ அதை அவர்களின் பெயருக்கு நேராக எழுதுங்கள். பிறகு அவர்கள் உங்களுக்கு ஏதேனும் நன்மை செய்திருப்பார்களோ அதை நினைவுபடுத்தி பெயருக்கு எதிரே எழுதுங்கள். இரண்டையும் கவனமாக படியுங்கள். நீங்கள் அவருடன் பழகிய நாட்கள், பார்த்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது எவ்வளவு மோசமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றோம் என்பது புரியும். சரி போகட்டும், மன்னிக்கிறேன் என்று ஒரு ஒற்றை வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் கூறும் வார்த்தைகளை போலதான் நீங்கள் கேட்கும் வார்த்தைகளும் இருக்கும். வார்த்தைகளே பிறகு உங்களை பற்றி பேசும், உங்களை அடையாளப்படுத்தும். நல்ல வார்த்தைகள் காதுகளுக்குள் அனுமதியுங்கள், அதுவே ஞானத்தின் பாதைகள். கேட்டப்பெறுபவன் ஒரு கால் 5 நிமிடத்திற்கு முட்டாளாக இருக்கலாம், அப்படி செய்யாதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாளே என்று கூறி விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி.
உலக செய்திகள். உலக பகாசுர இணைய தேடுதளமான கூகுள் சென்ற ஆண்டு மட்டும் 3.2 பில்லியன் சட்டமுரணான விளம்பரங்களை தனது பதிவு பக்கத்தில் இருந்து தூக்கி வீசியிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. இந்த விளம்பரங்கள் அனைத்தும் கூகுள் நிறுவனம் வகுத்து கொண்ட செயற்பாட்டு நியமங்களுக்கு முரணானவை என்றும் வியாக்கியானம் கொடுத்திருக்கின்றது. அதேவேளை கூகுளை வேகமாக இயங்க விடாது தடுக்கும் இந்த விளம்பரங்களை அழிக்கும் பணியை 2016 ஆண்டை விட மேலும் 1 மடங்கு வேகமாக கூகுள் ரோபோக்கள் சென்ற ஆண்டு தள்ளியுள்ளன. கூகுள் நிறுவனத்தின் ஐரோப்பா, மத்திய கிழக்கு, ஆசிய பிராந்திய பொறுப்பாளர் ஜெசிகா ஸ்டான்ஸ்பில்ட் இதை கூறியிருக்கின்றார். சட்டமுரணான விளம்பரங்களை தமது பணியாளர்களும் ரோபோக்களும் வேக வேகமாக அளித்து வருவதாகவும், 1 வினாடிக்கு 100 விளம்பரங்கள் என்ற வீதத்தில் அளிக்கப்படுவதாகவும் கூறுகின்றார். அரசியல் பிரச்சார விளம்பரங்கள் முதலாவதாக தூக்கப்படுகின்றன. மேலும் பல விளம்பரங்கள் தூக்கப்பட்டு வருகின்றன. இவைகளில் கருத்து சுதந்திரம் பற்றி தாம் கடுகளவும் சிந்திக்கவில்லை என்றும், தமக்கு வருமானம் தராத விளம்பரங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாதவை என்றும் அவர் கூறுகின்றார். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டெபன் ஹவுக்கிங் தனது 76வது வயதில் மரணமடைந்தார். அவருடைய குடும்பத்தினரும் பல சர்வதேச ஊடகங்களும் அவருடைய மரணத்தை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டுள்ளன. மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உடலை இயக்க முடியாத சுகையினம் கண்டாலும் அவர் மரணிக்கும் வரை இந்த உலகம் வியக்கும்படியாக ஈடு இணையற்ற சிந்தனைகளினால் உலகத்தை கவர்ந்தார். பிரபஞ்ச வழியில் உள்ள கருஞ்சுளியின் இரகசியங்கள் பற்றிய எண்ணற்ற விஞ்ஞான கட்டுரைகளை வழங்கி 21ஆம் நூற்றாண்டுக்கு மிகப்பெரிய ஆவணங்களை விட்டு சென்றிருக்கின்றார். அம்யோடோபிக் லெட்டல் ஸ்கலரோச எனப்படும் மூளை அழுகல் நோயை சந்தித்து இவருடைய செயற்பாடுகளுக்கு பெரும் முடக்கமாக அமைந்து போனது. ஆனாலும் தொழில்நுட்பத்தின் உதவியால் மூளையை பாவித்து வாழ்வை இவர் வெற்றியாக்கியிருக்கின்றார். இவருடைய கண்டுபிடிப்புகளை விளங்கிக் கொள்ள பரந்த விஞ்ஞான அறிவு தேவைப்படுகின்றது. ஆனால் இவரை போல ஒரு சுகையினம் வந்தால் பலர் அந்த சுகையினத்துடன் மட்டுமே போராடுவார்கள், உலகத்தின் உய்வை கருத மாட்டார்கள். ஆனால் இந்த வாழ்வுக்கு ஒரு நம்பிக்கையையும் புது விளக்கத்தை அவர் தன் வாழ்வால் கொடுத்தார். ஆரோக்கியமான உடல் கட்டமைப்பு இருந்தும் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியவில்லை, காதலை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று தற்கொலை செய்யும் உலக மானிடர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் என்பது இவர் வாழ்வு தரும் பெரும் செய்தியாக இருக்கின்றது. 21 வயதில் செயற்பட முடியாது போன உடலை தாங்கி 50 வருடங்களுக்கு மேலாக வெற்றி வாழ்வு வாழ்ந்து காட்டிய பெருமகனார். இவருக்கு 3 பிள்ளைகள் உண்டு. தனது மகள் லக்கியுடன் இணைந்து பல விஞ்ஞான நூல்களையும் கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய கதையை தழுவிய திரைப்படம் ஆஸ்கார் விருது பெற்றது. த தியரி ஆஃப் எவ்ரிதிங் மூலம் இந்த பரிசை பெற்றார். நடிகர் எடி ரெட்மேன் இவருடைய பாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். முன்னர் ஐன்ஸ்டைன் வெளியிட்ட ரிலேட்டிவ் தியரியையும் மாக்ஸ் பிளாங்கினுடைய குவாண்டம் கோட்பாடுகளையும் இணைத்து எல்லாமும் என்ற எவ்ரிதிங் கோட்பாட்டை இவர் சமர்ப்பித்தார். பிரபஞ்ச வழியின் கருந்துளை மட்டுமல்ல, வேறு கிரகங்களில் உள்ள உயிர்கள் பற்றியும், எப்படி மனித விரல் சிறிய நகங்கள் போன்ற விண்கலங்களை செய்து விரைவாக தமது காலத்திலேயே பிரபஞ்சத்தை வெளியே வெற்றி கொள்ள முடியுமா என்றும் விளக்கம் கொடுத்தார். உலகம் அழிந்து போக இன்றைய அணுகுண்டு போட்டா போட்டி காரணமாக அமையும் என்றவர், உலகம் அழிவதற்கு காரணமான 5 முக்கிய விடயங்களில் இன்றைய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ஒரு காரணமாகலாம் என்றும் எச்சரித்திருந்தார். மேலும் கடவுளை வழிபடுவதனால் நாம் எதையும் புதிதாக பெற்றுவிட முடியாது, காரணம் இந்த உலகம் எப்படி இயங்கி செல்ல வேண்டும் என்ற செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் பிரபஞ்ச உருவாகத்துக்கு முன்னரே வடிவமைக்கப்பட்டு விட்டது. இந்த போக்கிலும் பிரபஞ்ச ஒழுக்கிலும் இனி கடவுளாலும் எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாது என்று கூறி, கடவுளை வைத்து நடைபெறும் உலக வியாபாரங்களுக்கு எதிராகவும் துணிகர கருத்துரைத்தவர். பூமியை நோக்கி 15 ரேடியோ சிக்னல்கள் அண்டவழியில் இருந்து வருகின்றன, இவை 3 பில்லியன் ஒளி வருடங்கள் தொலைவில் இருந்து வருகின்றன என்றார். கருந்துளையில் இருந்து அல்லது மிக கூடிய காந்த சக்தி உள்ள கிரகங்களில் இருந்து இவை வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பறக்கும் தட்டுகளில் இருந்து அல்லது மனிதன் போல சிவிலைஸ் பண்ணப்பட்ட உயிரினங்கள் வாழும் இடங்களில் இருந்தே இந்த குறுந்தகவல்கள் வருகின்றன. இவற்றை விளங்க மனிதரால் முடியவில்லை என்கிறார். இந்த சிக்னல்களுக்கு பெயர் FRB சிக்னல் ஆகும். மிக மிக சிறியது, 2 மில்லி செகண்ட்கள் மட்டும் கொண்டவை. 1 செகண்டை 100 பிரித்து அதில் 2 மடங்கு மட்டும் நீட்சி கொண்டவையாக உள்ளன. 2012 முதலாவது சிக்னல் வந்தது. 2015-16 மேலும் பல வந்தன. ஆய்வுகள் தொடர்கின்றன. ஆனால் விண்வெளி விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங் விடைபெற்று விட்டார். இவருடைய பிரிவு உலக விஞ்ஞான உலகத்திற்கும் அறிவியலுக்கும் பேரிழப்பென்றது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் 4 மாதங்களாக இழுபறியில் கிடந்த ஆட்சி அமைக்கும் சிக்கல் முடிவுக்கு வந்தது. அங்கிலா மேர்க்கலுடன் SPD கட்சி இணைந்து ஆட்சி அமைக்க இணக்கம் கண்டிருக்கின்றது. பிரிட்டனில் ரஷ்யாவால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நச்சு ஆயுத தாக்குதலுக்கு உரிய விளக்கம் தர வேண்டும் என நேற்றிரவு பிரிட்டன் பிரதமர் கேட்டிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய அரசின் பேச்சாளர் தாம் அணுசக்தி வல்லரசு என்பதை புரிந்து கொண்டு உரையுங்கள் என்று கருத்துரைத்திருக்கின்றார். பிரிட்டனில் இருந்து செயற்படும் RT என்ற ரஷ்ய வானொலிக்கு ரஷ்யாவிலிருந்து சிக்னல்கள் வரவோ போகவோ முடியாதபடி தடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றன. அதேபோல 2014 உலகக்கிண்ண உதைபந்தாட்டம் பிரேசிலில் நடந்த பொழுது பிரேசில் அதிக பணம் உழைக்க முடியாதபடி ஜீகா நுழம்பு சிக்கல் ஏற்படுத்தப்பட்டது. இப்பொழுது 2018 உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் ரஷ்யா அதிக பணம் உழைக்க முடியாதபடி நச்சு ஆயுத சிக்கல் உருவாகி இருக்கின்றது. உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தால் அதிக பணம் உழைத்தால் நாடுகளினுடைய கல்லாப்பட்டி நிரம்பி புதிய ஆயுதங்களை அவை உருவாக்க தொடங்குமா என்பது சந்தேகத்தை கிளப்பும் கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இந்த கோணத்தில் சர்வதேச ஊடகங்கள் எதுவும் இந்த விவகாரத்தை பார்க்கவில்லை. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
காலையும் நீ மாலையும் நீ, காலையும் நீ மாலையும் நீ, காற்றும் நீ கடலும் நீ, காலையும் நீ மாலையும் நீ, காற்றும் நீ கடலும் நீ, காலையும்
நன்றினர்களே, இத்துடன் இன்றைய சங்கராதன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அழகுபடுத்திய திருமதி டயானி டேனியல், திருமதி மங்களேஸ்வரி தம்பித்துறை, பவித்ரா அசோக்குமார், கே சி துறை அவர்களுக்கு நன்றி கூறி இது கேட்டு ரசிக்கும் உங்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அற்புத சிங்கம்.